ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد قال الله تعالى في القران العظيم الفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون وقال ايضا يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا وقال ايضا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يُصْلِحْ لَكُمْ أَعْمَالَكُمْ وَيَغْفِرْ لَكُمْ ذُنُوبَكُمْ وَمَن يُطِعِ اللَّهَ وَرَسُولَهُ فَقَدْ فَازَ فَوْزًا عَظِيمًا فَإِنَّ أَصْدَقَ الْحَدِيثِ كِتَابُ اللَّهِ وَخَيْرَ الْهَدْيِ هَدْيُ مُحَمَّدٍ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ وَشَرَّ الْأُمُورِ مُحْدَثَاتُهَا وَكُلُّ مُحْدَثَةٍ بِدْعَةٌ وَكُلُّ بِدْعَةٍ ضَلَالَةٌ وَكُلُّ ضَلَالَةٍ فِي النَّارِ اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்டவை, மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொன்றும் பிதஅத்துகள், ஒவ்வொரு பிதஅத்தும் வழிகேடுகள், வழிகேடுகள் அனைத்தும் நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமூகத்தை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததை இந்த தருணத்தில் நினைவுபடுத்த நானும் கடமைப்பட்டிருக்கின்றேன். அன்பிற்கினிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, உலகத்தின் பல பாகங்களில் இருந்து ஹஜ்ஜுக்காக வருகையிருந்த முஸ்லிம்கள் ஹஜ்ஜு கடமையை நிறைவேற்றிவிட்டு தங்களுடைய இருப்பிடங்களுக்கு இல்லங்களுக்கு திரும்பிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் அவர்களுக்கான சில உபதேசங்களை இந்த நேரத்தில் கூறுவது பொருத்தமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருபையினால் இந்த வருடம் ஹஜ்ஜிலே எந்த விதமான மிகப்பெரிய ஆபத்துகளும் ஏற்படாமல் பாதுகாப்பான முறையிலே ஹஜ்ஜை நிறைவேற்றிவிட்டு ஹாஜிகள் தங்களுடைய இல்லங்களுக்கு திரும்பிக் கொண்டிருக்கின்றார்கள். ஹஜ்ஜிலிருந்து திரும்புகின்ற ஹாஜிகளுக்கு சில உபதேசங்களாக முதலாவதாக நாம் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், அவர்கள் அல்லாஹ்வுக்கு அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும். காரணம், கோடான கோடி முஸ்லிம்கள் வாழுகின்ற இந்த உலகத்திலே ஹஜ் என்ற கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் தனக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கின்றானே என்று எண்ணி அல்லாஹ்வுக்கு அவர்கள் அதிகம் அதிகம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றார்கள். எத்தனையோ உள்ளங்கள் கஅபத்துல்லாஹ்வுடைய புகைப்படத்தை பார்த்து, தொலைக்காட்சியில் கஅபத்துல்லாஹ்வை பார்த்து ஏங்கி தவிக்கக்கூடிய நிலையில் ஹஜ்ஜை நிறைவேற்றுகின்ற ஒரு பாக்கியத்தை, ஒரு நல்ல வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனக்கு ஏற்படுத்தி தந்தானே என்று அல்லாஹ்வுக்கு அதிகம் அதிகம் அவர்கள் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றார்கள். அல்லாஹு தஆலா தனது திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், வமா பிக்கும் மின் நிஅமத்தின் மின் அல்லாஹ், நீங்கள் அனுபவிக்கின்ற எந்த ஒரு அருட்குடையாக இருந்தாலும் அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடியது, அல்லாஹுதான் உங்களுக்கு அதை தந்தான் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான். இன்னும் அல்லாஹ் சொல்கின்றான், வமா ஆதாக்கும் மின் குல்லி மா ஸஅல்துமூஹு, எதையெல்லாம் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டீர்களோ அவை எல்லாவற்றையும் அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கின்றான். ஹஜ்ஜுக்கு சென்று திரும்பிய ஹாஜிகள் கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும், எத்தனை முறை நீங்கள் பிரார்த்தனை செய்திருப்பீர்கள், எத்தனை முறை அல்லாஹ்விடத்திலே வேண்டியிருப்பீர்கள், யா அல்லாஹ் ஹஜ் என்கின்ற இந்த கடமையை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தா, உனது இல்லத்தை தரிசிக்கக்கூடிய அந்த வாய்ப்பை எனக்கு தா என்று அல்லாஹ்விடத்திலே நீங்கள் எத்தனை முறை வேண்டியிருப்பீர்கள், பிரார்த்தனை செய்திருப்பீர்கள், அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் இப்போது நிறைவேற்றி இருக்கின்றான். நீங்கள் எவற்றையெல்லாம் அல்லாஹ்விடத்திலே கேட்டீர்களோ அந்த எல்லாவற்றையும் அல்லாஹ் நிறைவேற்றி தந்திருக்கின்றான். அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய நியமத்துகளை அருட்கொடைகளை என்ன நினைத்தால் எண்ணிவிட முடியாது. ஆனால் இன்னல் இன்சான லலூமுன் கஃபார், மனிதன் அநியாயக்காரனாகவும் நன்றி கட்டவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகின்றான். எனவே ஹஜ்ஜிலிருந்து திரும்பிய ஹாஜிகள் முதன் முதலாக செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு கடமை, அல்லாஹ்வுக்கு அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ் சொல்கின்றான், உங்களுடைய இறைவன் உங்களுக்கு அறிவிக்கின்றான், நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினால் அவன் உங்களுக்கு மென்மேலும் அதிகப்படுத்தி தருவான், கஃபர்தும், நீங்கள் நிராகரித்தால், நன்றி கட்டத்தனமாக நடந்தால், நிச்சயமாக என்னுடைய வேதனை, என்னுடைய அதாப் மிக கடுமையானது என்று அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே எச்சரிக்கின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில உபதேசங்களை, நசீஹத்துகளை சொல்லுகின்றார்கள். அதுல ஒரு நசீஹத் என்ன அப்படின்னா, முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அன்ஹுவுடைய கையை, கரத்தை பிடித்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், யா முஆத், முஆதே, வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, இன்னி லஉஹிப்புக, நான் உன்னை அதிகமாக விரும்புகின்றேன், வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, இன்னி லஉஹிப்புக, முஆதே, உன்னை நான் அதிகமாக விரும்புகின்றேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இரண்டு முறை சொல்லுகின்றார்கள். சொல்லிவிட்டு சொல்லுகின்றார்கள், உனக்கு நான் சில வசியத்துகளை, உபதேசங்களை சொல்லுகின்றேன், ஒவ்வொரு பரலான தொழுகைக்கு பிறகும் நீ இதை சொல்லாமல் விட்டுவிடாதே என்று சில துவாக்களை, விக்கர்களை கற்றுக் கொடுக்கின்றார்கள். அது என்ன விக்கர், அல்லாஹும்ம இறைவா, அஇன்னி அலா விக்ரிக, உன்னை ஜிக்ர் செய்வதற்கு எனக்கு நீ உதவி செய்வாயாக, வஷுக்ரிக, உனக்கு நன்றி செலுத்துவதற்கு நீ எனக்கு உதவி செய்வாயாக, வஹுஸ்னி இபாதத்திக, உன்னை அழகிய முறையில் வணங்கி வழிபடுவதற்கு நீ எனக்கு உதவி செய்வாயாக என்கின்ற மூன்று விதமான தகவல்களை சொல்லி ஒரு அழகான பிரார்த்தனையை கற்றுக் கொடுக்கின்றார்கள். உன்னை விக்ரு செய்வதற்கும்,
உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் உன்னை அழகிய முறையில் வணங்கி வழிபடுவதற்கும் எனக்கு நீ உதவி செய்வாயாக என்கின்ற அழகான பிரார்த்தனையை முஆத் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். என்ற ஒரு செய்தியை சுன்னன் அபூதாவுதுல 1524 செய்தியாக பார்க்கின்றோம். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, ஹஜ்ஜிலிருந்து திரும்புகின்ற ஹாஜிகளே, அல்லாஹ்வுக்கு அதிகமாக நீங்கள் நன்றி செலுத்துங்கள். எத்தனையோ மக்கள் இந்த உலகத்திலே வாழ்கின்றார்கள், அவர்கள் ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும், உம்ராவுக்கு செல்ல வேண்டும் என்று ஏங்குகின்றார்கள். அவர்களுக்கு மத்தியில அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுத்தானே, அல்லாஹ் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை தந்தானே, அதற்காக நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள். இந்த உலகத்திலே எத்தனையோ மக்கள் வாழுகின்றார்கள், செல்வந்தம் செல்வமுடையவர்களாக இருக்கின்றார்கள், ஆனாலும் ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும், ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும், அல்லாஹ்வுடைய ஆலயத்தை சந்திக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் இல்லாமல் இருக்கின்றார்கள். இவர்களுக்கு மத்தியில் அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை என்னுடைய உள்ளத்திலே உதிக்க செய்தானே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், அதற்காக நான் அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று நன்றியுடையவர்களாக இந்த நேரத்திலே நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக கண்ணியத்திற்குரியவர்களே, உலமாக்கள் சில தகவல்களை நமக்கு சொல்லுகின்றார்கள். யாருடைய அமலை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்பதற்கு சில அடையாளங்களை நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். என்ன அடையாளங்கள் என்று சொன்னால், இமாம் இப்னு கய்யூம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ரௌவத்துல் முஹிப்பீன் என்கின்ற அந்த கிரந்தத்திலே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கூற்றை பதிவு செய்கின்றார்கள். யார் இந்த உலகத்திலே நல்ல சாலிஹான அமல்களை செய்தார்களோ அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதற்கான அடையாளம் என்ன தெரியுமா? இன்னலில் ஹுஸ்னதி நூரன் ஃபில் கல்ப், இந்த உலகத்திலே நன்மை செய்பவர்களுடைய உள்ளங்களில் அல்லாஹு தஆலா ஒளியை ஏற்படுத்துகின்றான். அல்லாஹ் என்ன செய்கின்றான்? உள்ளத்திலே ஒளியை ஏற்படுத்துகின்றான். யாருடைய உள்ளத்திலே அல்லாஹு தஆலா ஒளியை ஏற்படுத்தி விட்டானோ அவர்களுடைய முகத்திலே அதனுடைய பிரகாசத்தை அவர்களால் உணர முடியும், பிறரால் அந்த பிரகாசத்தை பார்க்க முடியும், உணர முடியும். அதே போன்று யாருடைய உள்ளத்திலும் முகத்திலும் அல்லாஹ் ஒளியையும் பிரகாசத்தையும் ஏற்படுத்தி விட்டானோ அவர்களுக்கு குவ்வத்தும் ஃபில் பதன், உடலிலே ஆரோக்கியத்தை அல்லாஹ் வழங்குகின்றான். உடலிலே ஆரோக்கியத்தை, அல்லாஹ்வுக்கு வணக்க வழிபாடுகளை செலுத்தக்கூடிய அளவுக்கு ஆரோக்கியத்தை அல்லாஹு தஆலா வழங்கி விடுகின்றான். வாழ்வாதாரத்தில் மிகப்பெரிய விசாலத்தை அவர்கள் உணர்வார்கள். சம்பளம் குறைவாக இருக்கலாம், ஊதியம் குறைவாக இருக்கலாம், ஆனாலும் அல்லாஹ்விடத்திலே ஒரு மனிதனுடைய அமல் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதற்கான அடையாளம் என்ன தெரியுமா? வாழ்வாதாரத்தில் மிகப்பெரிய விசாலத்தை அவர்கள் என்ன செய்வார்கள்? உணர்வார்கள். குறைவான ஊதியம் பெற்றாலும், குறைவான சம்பளத்தை வாங்கினாலும் ரிசுக்கிலே ஒரு விசாலத்தை அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான்? ஏற்படுத்துகின்றான். அதே போன்று நல்லவர்களுடைய மனிதர்களுடைய உள்ளங்களிலே அவர்கள் இடம் பிடிப்பார்கள், மனிதர்களுடைய உள்ளங்களில் அவர்கள் இடம் பிடிப்பார்கள் என்று இமாம் இப்னு கய்யூம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகின்றார்கள். யாருடைய அமலை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லையோ, யார் இந்த உலகத்தில் கெட்ட நடத்தையுடையவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுடைய செயல்பாடுகளாக, அவர்களுடைய அடையாளங்களாக சொல்லுகின்றார்கள், அவருடைய உள்ளத்திலே அல்லாஹு தஆலா இருளை ஏற்படுத்தி விடுவான், அவருடைய முகத்திலே அல்லாஹு தஆலா ஒளியை அகற்றி விடுவான். அந்த உடலிலே ஒரு தாக்கத், ஒரு கூவத், ஒரு பலம் இருக்காது, பலஹீனமானவர்களாக இந்த உலகத்தில் இருப்பார்கள். அதே போன்று வாழ்வாதாரம் மிகவும் சுருங்கியதாக இருக்கும், நிறைய சம்பாதிப்பார்கள், நிறைய சம்பாதிப்பார்கள், ஆனால் வாழ்வாதாரத்திலே ஒரு விசாலம் இருக்காது, ஒரு திருப்தி இருக்காது, போதுமென்ற ஒரு மனப்பான்மை இருக்காது. அப்படி அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான்? அவர்களை ஆற்றிவிடுகின்றான். அதே போன்று மனிதர்களுடைய உள்ளங்களில் அவர்களை குறித்துள்ள வெறுப்புணர்வை அல்லாஹ் ஏற்படுத்துவான். மனிதர்கள் அவரை வெறுப்பார்கள், அவர்களை அவரை விமர்சிப்பார்கள், அந்த மனிதனை விமர்சிப்பார்கள், வெறுப்பார்கள், அந்த மனிதனை குறித்து உள்ளத்திலே கோபம், கோபத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவான். இதெல்லாம் ஒரு மனிதனுடைய அமலை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை, அந்த மனிதனை அல்லாஹ் விரும்பவில்லை என்பதற்கான அடையாளங்களாக இமாம் இப்னு கய்யூம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லுகின்றான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், பிஃபலில்லாஹி வ பிரஹ்மத்திஹி, இந்த உலகத்திலே நீங்கள் அனுபவிக்கக்கூடிய எந்த ஒரு நியமத்தாக இருக்கட்டும், எந்த ஒரு சிறப்பா எந்த ஒரு நியமத்தாக ரஹ்மத்தாக இருக்கட்டும், அது அல்லாஹுவின் புறத்தில் இருந்து, அதை கொண்டு நீங்கள் மகிழ்ச்சி அடையுங்கள். நீங்கள் இந்த உலகத்தில் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அனைத்தையும் விட அது மிக சிறந்தது என்று அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், அதெல்லாம் இதெல்லாம் எதற்கு அடையாளம் என்று சொன்னால், ஒருவனுடைய அமலை அல்லாஹு ஏற்றுக்கொண்டான் என்பதற்கான அடையாளங்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கின்றார்கள், மன் அஸ்லஹ, யார் யாருடைய யார் அந்தரங்க வாழ்க்கையை சரி செய்து கொண்டார்களோ, தீர்வு செய்து கொண்டார்களோ, அவர்களுடைய வெளிப்படையான வாழ்க்கையை அல்லாஹு சீராக்கி வைக்கின்றான். அப்ப ஒரு மனிதன் வெளிப்படையாகவும் அந்தரங்கமாகவும் வெளிப்படையாகவும் ஒரே போன்று இருக்க வேண்டும். யாரெல்லாம் தங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையை சீர் செய்து கொண்டார்களோ அவர்களுடைய வெளிப்படையான வாழ்க்கையை அல்லாஹு சீராக்கி வைக்கின்றான் என்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகின்ற ஒரு கூற்றை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், உமை யுஹ்னில்லா, யாரை அல்லாஹு இழிவுபடுத்துகின்றானோ, சமாலஹு மின் முக்ரிமின், அவனை கண்ணியப்படுத்துபவர்கள் இந்த உலகத்திலே யாருமே இல்லை. ஒருவனை அல்லாஹு இழிவுபடுத்த வேண்டும் என்று நினைத்துவிட்டால் அவனுக்கு இந்த ஒட்டுமொத்த சமுதாயமும் சேர்ந்து கண்ணியத்தை கொடுத்தாலும் அல்லாஹு தஆலா ஒருவனை இழிவுபடுத்தி விட்டால் அவனுக்கு இழிவுதான், அவனுக்கு கேவலம்தான், அவனுக்கு நாசம்தான். அதனால கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் இன்னும் சொல்கின்றான், உமல்லம் யஜ்அலில்லாஹு நூரன் ஃபமாலஹு மின் நூர், யாருக்கு அல்லாஹு தஆலா ஒளியை கொடுக்கவில்லையோ அவர்களுக்கு யாராலும் ஒளியை கொடுக்க முடியாது என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். இதெல்லாம் நமக்கு எதை உணர்த்துகின்றது என்று சொன்னால், ஒருவருடைய அமலை அல்லாஹு ஏற்றுக்கொண்டான், ஒருவருடைய வணக்க வழிபாட்டை அல்லாஹு ஏற்றுக்கொண்டான் என்று சொன்னால் அவனுடைய முகத்திலே பிரகாசத்தை ஏற்படுத்துகின்றான், உள்ளத்திலே ஒளியை ஏற்படுத்துகின்றான், அவனுடைய ரிஸ்க்கிலே வாழ்வாதாரத்திலே விசாலத்தை ஏற்படுத்துகின்றான், அவனுடைய உடலிலே ஆரோக்கியத்தை ஏற்படுத்துகின்றான். இதெல்லாம் ஒரு மனிதனுடைய அமலை அல்லாஹு ஏற்றுக்கொண்டான் என்பதற்கான அடையாளங்களாக நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அதே போன்று அல்லாஹு தஆலா அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுகளின் மூலமாக, குர்ஆனுடைய வசனங்களின் மூலமாக அறிஞர்கள் கொடுக்கக்கூடிய கூற்றுகளை பாருங்கள். ஹஜ்ஜிலிருந்து திரும்புகின்ற ஹாஜிகள் அவர்களுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதற்கான அடையாளங்கள் என்ன தெரியுமா, அவர்கள் அமலிலே தொடர்ச்சியாக இருப்பார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை போன்று, நீங்கள் எந்த ஒரு அமலை செய்தாலும் அது சின்ன அமலாக இருந்தாலும் அதை தொடராக செய்யுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அதைத்தான் அல்லாஹ் அதிகமாக விரும்புகின்றான். சின்னமலாக இருந்தாலும் அதை தொடர்ச்சியாக செய்வதைத்தான் அல்லாஹு தஆலா அதிகமாக விரும்புகின்றான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். இப்ப ஹஜ்ஜில் இருந்து திரும்புகின்ற ஹாஜிகள் பிறந்த குழந்தையை போன்று பாவக்கரைகளில் இருந்து விடுபட்டவர்களாக வந்திருக்கின்றார்கள். இனிமேல் அவர்களுடைய வாழ்க்கையில் புதிய பக்கங்கள் புரட்டப்பட வேண்டும், வெண்மையான பக்கங்கள் புரட்டப்பட வேண்டும், உள்ளங்கள் தூய்மையானதாக, அமல்களில் புத்துணர்ச்சி பெற்றவர்களாக, இபாதத்துகளில் ஆர்வமுடையவர்களாக, ஆசை உடையவர்களாக அதிகமாக அல்லாஹ் எப்படி குர்ஆனிலே சொல்லுகின்றானோ, வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும், அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் பக்கம் நீங்கள் விரைந்து வாருங்கள், சொர்க்கத்தின் பக்கம் விரைந்து வாருங்கள், நல் அமல்களின் பக்கம் விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றானோ, அதே போன்று நல் அமல்கள் செய்வதில் ஆர்வமும் ஆசையும் புத்துணர்ச்சியும் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஏற்பட வேண்டும். ஏற்படுத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட வேண்டும். ஒரு புது பக்கத்தை அவர்கள் புரட்டி புதுமையான ஒரு வாழ்க்கையை, புதிய ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ வேண்டும். பாவங்களில் இருந்து விடுபட்டவர்களாக, இபாதத்துகள் செய்வதில் ஆர்வமுடையவர்களாக அவருடைய வாழ்க்கையை அவர்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது ஒரு விஷயம் என்னவென்றால், ஹஜ்ஜிலிருந்து திரும்பவர்கள் ஹிதாயத் பெற்றவர்களாக வருகின்றார்கள். அல்லாஹ்விடத்தில் அதிகமாக ஹிதாயத்தை கேட்க வேண்டும். ஒவ்வொரு தொழுகையிலும் நாம் கேட்கின்றோம், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், இறைவா எங்களுக்கு நேரான பாதையை நீ காட்டுவாயாக. ஹஜ்ஜிலிருந்து திரும்புகின்ற ஹாஜிகள் அல்லாஹ்விடத்திலே இந்த ஹிதாயத்தில் நினைத்து நிற்க வேண்டும் என்று அதிகமாக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதே போன்று ஹஜ்ஜிலே நீங்கள் பெற்ற மிக முக்கியமான ஒரு பாடம் என்னவென்று சொன்னால் நேரம் தவறாமை. துல்ஹஜ் ஒன்பதாவது எட்டாவது நாள் மினாவிலே இருக்க வேண்டும். துல்ஹஜ் ஒன்பதாவது நாள் அரஃபாவிலே இந்த நேரத்திலிருந்து இந்த நேரம் வரை இருக்க வேண்டும். முஸ்தலிஃபாவிலே இந்த நேரத்திற்கு செல்ல வேண்டும். அடுத்து ஜம்ராத்திலே இந்த நேரத்திலே கல்லறிய வேண்டும் என்கின்ற அந்த நேரம் தவறாமை என்ற ஒரு மிகப்பெரிய பாடத்தை நீங்கள் பெறுகின்றீர்கள். அந்த பாடம் உங்களுடைய வாழ்க்கை முழுவதிலும் ஏற்பட வேண்டும். நேரம் தவறாமை, தொழுகையிலே நேரம் தவறாமை, இபாதத்திலே நேரம் தவறாமை, உங்களுடைய வாழ்க்கையின் அனைத்து செயல்பாடுகளிலும் நேரம் தவறாமல் குறிப்பிட்ட வேலையை குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட இடத்தில் செய்யக்கூடிய அந்த ஆர்வம், அந்த ஒரு ஆசை உங்களுக்கு ஏற்பட வேண்டும். ஹஜ் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பாடத்தை தந்திருக்கின்றது. நேரம் தவறாமை என்கின்ற ஒரு பாடத்தை தந்திருக்கின்றது. அதை நீங்கள் உங்களுடைய எல்லா வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், கடைபிடிக்க வேண்டும். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் சொல்கின்றான், வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர், நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கின்றான். இல்லல் லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களை தவிர, வஅமிலுஸ் ஸாலிஹாத், சாலிஹான அமல்களை செய்பவர்களை தவிர, வத்தவாசோ பில் ஹக்கி வத்தவாசோ பில் ஸபர், பொறுமையை கொண்டு ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்தவர்களை தவிர என்று அல்லாஹு தஆலா, சத்தியத்தை கொண்டு ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்தவர்களை சென்று என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். அதனால நேரம் தவறாமை என்கின்ற அந்த ஒரு பாடத்தை உங்களுடைய வாழ்க்கையின் அனைத்து பகுதிகளிலும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். அடுத்ததாக கண்ணியத்திற்குரியவர்களே, ஹஜ்ஜிலே நீங்கள் உங்களுடைய கூடாரத்திலே அமர்ந்திருக்கும் போது நிறைய உதவி செய்தல் என்ற அந்த மனப்பான்மை நீங்கள் பெற்றிருப்பீர்கள். சகோதரத்துவ உணர்வை நீங்கள் ஹஜ்ஜின் முழு பகுதியிலும் கண்டிருப்பீர்கள். அங்குள்ள பணியாளர்களாக இருந்தாலும் சரி, காவல்துறையினராக இருந்தாலும் சரி, ஹாஜிகளுக்கு வழிகாட்டுவது உதவி செய்வது என்று நிறைய விஷயங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இது அந்த ஈமானிய சகோதரத்துவ உணர்வை உங்களுக்கு பெற்று தந்திருக்கின்றது. இந்த சகோதரத்துவ உணர்வு எல்லா வாழ்க்கையின் அனைத்து பகுதிகளிலும் உங்களுக்கு உங்களிடத்தில் ஏற்பட வேண்டும். அதுதான் மாற்றம். ஹஜ்ஜுக்கு சென்று விட்டு ஏனோ தானோ என்று பழைய, அதாவது மீண்டும் ஒரு பழைய வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்று சொன்னால் அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அந்த ஹஜ் உங்களுக்கு எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை என்று ஆகிவிடும். அதனால ஹஜ்ஜுக்கு சென்ற நீங்கள் அங்கே சகோதரத்துவ உணர்வை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், நேரடியாக கண்டிருப்பீர்கள். அந்த சகோதரத்துவ உணர்வு, உதவி செய்ய வேண்டும் என்ற மனப்பான்மை உங்களுடைய வாழ்க்கையின் அனைத்து பகுதிகளிலும் அது பிரதிபலிக்க வேண்டும். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்வதை போன்று, இன்னமல் மூமினூன இக்வா, மூமின்கள் அனைவரும் சகோதரர்கள் என்று அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அந்த சகோதரத்துவ உணர்வு உங்களிடத்திலே தொடர்ந்து வெளிப்பட வேண்டும். அடுத்ததாக கண்ணியத்திற்குரியவர்களே, நீங்கள் மினாவிலே ஹஜ்ஜுக்கு சென்றிருந்து ஹஜ்ஜிலிருந்து திரும்பிய ஹாஜிகள் மினாவிலே அதிகமாக பிரார்த்தனை செய்திருப்பீர்கள், அரஃபாவிலே அதிகமாக பிரார்த்தனை செய்திருப்பீர்கள், முஸ்தலிஃபாவிலே பிரார்த்தனை செய்திருப்பீர்கள், ஜம்ராத்துகளில் கல்லடிக்கும் போது அந்த கல்லறிந்து விட்டு பிரார்த்தனை செய்திருப்பீர்கள். இந்த பிரார்த்தனை என்கின்ற இந்த வணக்க வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து நிலைத்திருக்க வேண்டும். எப்போதும் அல்லாஹுவோடு உள்ள அந்த தொடர்பு துண்டிக்கப்பட்டு விடக்கூடாது. தொடர்ந்து நீங்கள் அல்லாஹுவோடு தொடர்போடு இருக்க வேண்டும். அல்லாஹு எப்போதும் நான் சேவையுடையவன் இறைவா, உன்னிடத்தில் நான் சேவையுடையவன், எனது காரியங்கள் உன்னிடத்தில் தான் இருக்கின்றது, நீ தான் எனது காரியங்களை நிறைவேற்றி தரக்கூடியவன், எனது பாவங்களை மன்னிக்க கூடியவன் என்கின்ற அந்த பிரார்த்தனை செய்கின்ற அந்த உணர்வு எப்படி அரசாவிலே, அதாவது சூரியன் உதித்ததிலிருந்து மறைகின்ற வரை யாரிடத்திலும் பேசாமல், யாரிடத்திலும் தேவையில்லாத விஷயங்களை சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாமல் முழுக்க முழுக்க பிரார்த்தனையில் நீங்கள் ஈடுபட்டீர்களோ, முழுக்க முழுக்க வணக்க வழிபாட்டிலே ஈடுபட்டீர்களோ, அதே போன்று அந்த துஆ என்கின்ற அல்லாஹோடு உள்ள அந்த தொடர்பை நீங்கள் உங்களது வாழ்க்கையின் முழுவதிலும் கடைபிடிக்க வேண்டும். அல்லாஹிடத்தில் நிறைய பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஹஜ்ஜிலே எப்படி நீங்கள் பிரார்த்தனை செய்தீர்களோ அதே போன்று எல்லா நேரங்களிலும் அல்லாஹிடத்தில் அதிகமாக நீங்கள் துஆ செய்ய வேண்டும். உங்களுக்காக, உங்களுடைய குடும்பத்தார்களுக்காக, உங்களுடைய பெற்றோர்களுக்காக, உங்களுடைய உறவினர்களுக்காக, உங்களுடைய பிள்ளைகளுக்காக, இந்த சமூகத்தின் நலனிற்காக, இந்த சமூகத்தின் பாதுகாப்பிற்காக, இந்த சமூகத்தின் மேம்பாட்டிற்காக, இந்த சமூகத்தின் உயர்வுக்காக, எதிரிகளுடைய சூழ்ச்சியில் இருந்து இந்த சமூகத்தின் பாதுகாப்பிற்காக அதிகமாக அல்லாஹ்விடத்திலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும், பிரார்த்தனையிலே ஈடுபட்டிருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், ஒரு பெண்ணை போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள். அந்த பெண் ஒரு கயிற்றை அவள் முடிந்தால் முடிச்சு போட்டால் அதை முறுக்கேறி பலமாக அவள் ஆக்கி கொண்டால் அதற்கு பிறகு அதை துண்டு துண்டாக நறுக்கிவிட்டால் அதை தரித்து விட்டால் அப்படிப்பட்ட பெண்ணை போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அதனால நிறைய அமல்களை நீங்கள் செய்தீர்கள், நபிலான வணக்க வழிபாடுகளிலே ஈடுபட்டீர்கள், சிலாவற்றில் குர்ஆன் ஓதுவதிலே நீங்கள் ஈடுபட்டிருப்பீர்கள், துஆ செய்வதிலே ஈடுபட்டிருப்பீர்கள், பிறருக்கு உதவி செய்வதிலே ஈடுபட்டிருப்பீர்கள், ஹஜ்ஜிலே எத்தனையோ விதமான நல்ல விஷயங்களை பாடங்களாக படிப்பினைகளாக பெற்றிருப்பீர்கள். அது உங்களுடைய வாழ்க்கையின் அனைத்து பகுதிகளிலும் அது பிரதிபலிக்க வேண்டும். அப்போதுதான் அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் என்பதற்கான ஒரு அடையாளமாக இருக்கும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஹஜ்ஜிலிருந்து திரும்புகின்ற அந்த ஹாஜிகள் அவர்களுடைய ஹஜ்ஜை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பிரார்த்தனையை நமக்கு கட்டுத்தந்தார்கள். கஅபத்துல்லாஹை கட்டிவிட்டு, இறைவா இதை நீ என்னிடமிருந்து ஏற்றுக்கொள், எல்லா இபாதத்தையும் செய்து முடித்தவுடன் நமக்கு இந்த ஒரு பிரார்த்தனை செய்ய வேண்டும். இறைவா இந்த பிரார்த்தனை இந்த அமலை என்னிடமிருந்து நீ ஏற்றுக்கொள் என்று ஹாஜிகள் அதிகமாக அவர்களுடைய ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக அவர்கள் திரும்பி இருக்க வேண்டும் என்று அதிகமாக நாம் துஆ செய்வோம். அப்படிப்பட்ட நல்ல மக்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவர்களை மாற்றுவானாக என்று கூறி ஜும்மாவின் முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ் அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, மீடியாக்களிலும் தொலைக்காட்சிகளிலும் நாம் அதிகமாக பார்த்து வருகின்ற ஒரு செய்திதான், மியான்மரில் முஸ்லிம்களுக்கு இழைக்கப்படக்கூடிய கொடுமைகள். இந்த கொடுமைகளை பற்றி நான் பேசித்தான் உங்களுக்கு தெரிய வேண்டும் இல்லை, வாட்ஸ்அப்புகளிலும் பேஸ்புக்குகளிலும் செய்தி ஊடகங்களிலும் நீங்கள் நேரடியாகவே அதிகமான தகவல்களை என்ன செய்கின்றீர்கள், பார்க்கின்றீர்கள். இந்த நேரத்திலே நம்மால் என்ன செய்ய முடியும்? அவர்களுக்காக துஆ செய்வதை தவிர வேறு எதுவும் நம்மால் செய்ய முடியாது. ஆக்ரோஷமாக நாம் பேசினாலும் அதெல்லாம் வெறும் பேச்சாகத்தான் இருக்கும். அதனால உளப்பூர்வமாக இந்த நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும், அதிகமாக அல்லாஹ்விடத்தில் அவர்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அவர்களுடைய அந்த கஷ்டங்களை அல்லாஹ் அகற்ற வேண்டும், அவர்களுடைய துன்பங்களை அல்லாஹ் அகற்ற வேண்டும். நமது சமூகத்தினுடைய பிள்ளைகளும் அந்த பெண்களும் ஆண்களும் காப்பாற்றப்பட வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் நிறைய நீங்கள் துவா செய்யுங்கள். பாதிக்கப்பட்டவர்களுடைய துவாவுக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில சிறையே கிடையாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அதனால நிறைய இந்த நேரத்திலே நாம் துவா செய்ய வேண்டும். இறுதியாக முஸ்லிம்களுக்கு மனதிலே ஒரு ஒரு ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், முஸ்லிம்கள் இந்த உலகத்தின் எந்த பகுதியில் அவர்கள் தாக்கப்பட்டாலும், எந்த பகுதியில் அவர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டாலும், இந்த உலகத்தின் சட்டத்தினை சட்டத்திற்கு முன்பாக நிறுத்தப்பட்டு தண்டனை வழங்கப்படுவது என்பது கண்கூடாக நமக்கு தெரியும். எத்தனையோ குற்றவாளிகள், அவர்களுக்கு குற்றம் நிரூபிக்கப்படவில்லை என்று தப்பித்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்திலிருந்து யாரும் தப்ப முடியாது. அது நமக்கு ஒரு ஆறுதல் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்திலிருந்து இந்த உலகத்திலே அணு அளவு ஒரு நன்மை செய்தவன் அந்த நன்மையினுடைய பிரதிபலனை பெற்றுக் கொள்வான், அணு அளவு தீமை செய்தவன் அதனுடைய தீமையின் பிரதிபலனையும் அங்கே பெற்றுக் கொள்வான். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல பாதிக்கப்பட்ட முஸ்லிம்களுக்கு ஆறுதல் அளிக்கும் விதமாக ஒரு செய்தியை சொல்லுகின்றான். பாருங்கள், வலா தஹ்சபன் அல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலு ஸாலிமூன், அநியாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் அவர்கள் செய்கின்ற அநியாயங்களை குறித்து அல்லாஹ் பாரமுகமாக இருக்கின்றான், கண்டுகொள்ளாமல் இருக்கின்றான் என்று நபியை நீங்கள் எண்ணிவிட வேண்டாம். இன்னமா யுஅக்கிருஹும் லியௌமின் தஷ்ஹஸு ஃபீஹில் அப்சார், ஏன் அவர்களை விட்டு வைத்திருக்கின்றோம் என்று சொன்னால் மறுமையில் அவர்களை பிடிப்பதற்காக. பார்வைகள் நிலைகுத்தி நிற்கக்கூடிய அந்த நாளில், பார்வைகள் சுருங்கி போய் நிற்கின்ற அந்த நாளிலே, மறுமை நாளிலே அவர்களை பிடிப்பதற்காக, அவர்களுக்கு தண்டனை வழங்குவதற்காக இந்த உலகத்திலே அவர்களை நாம் விட்டு வைத்திருக்கின்றோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். அல்லாஹ் சொல்கின்றான், வலா தஹ்சபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலு ஸாலிமூன், அநியாயம் செய்பவர்கள் அநியாயம் செய்து கொண்டிருக்கின்றார்கள், இதை அல்லாஹ் கண்டுகொள்ளாமல் இருக்கின்றான், பாரமுகமாக இருக்கின்றான் என்று நபியை நீங்கள் எண்ணிவிட வேண்டாம். இன்னமாயுவஹிருஹும், அவர்களை இந்த உலகத்திலே நாம் விட்டு வைத்திருப்பதெல்லாம், அவர்களுக்குரிய தண்டனையை பொருட்படுத்தி இருப்பதெல்லாம் என்று அல்லாஹு தஆலா மறுமை நாளில் அவர்களை மிக கடுமையாக பிடிப்பான் என்று இந்த வசனத்திலே உணர்த்துகின்றான். இது நமக்கு ஒரு ஆறுதல் தரக்கூடிய விஷயம். இந்த உலகத்திலே ஐநா சபையின் மூலம் அவர்கள் தண்டிக்கப்படாமல் விட்டுவிடலாம், அல்லது உலக நீதிமன்றத்தின் மூலம் அவர்கள் நிரபராதிகளாக காட்டப்படலாம், முஸ்லிம்கள் குற்றவாளிகளாக காட்டப்படலாம், முஸ்லிம்கள் தீவிரவாதிகளாக காட்டப்படலாம். ஆனால் அல்லாஹ்வுக்கு முன்னிலையில் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்திலே கண்டிப்பாக அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். அந்த தண்டனையிலிருந்து அவர்கள் தப்பவே முடியாது. இந்த உலகத்திலே தூய்மையான கொள்கையை சுமந்தவர்களாக அநீதமிழைக்கப்பட்டவர்களாக யாரெல்லாம் இந்த உலகத்திலே மரணிக்கின்றார்களோ, காஃபிர்களுடைய கைகளின் மூலமாக, பௌத்த தீவிரவாதிகளுடைய கைகளின் மூலமாக யாரெல்லாம் மரணிக்கின்றார்களோ, தூய கொள்கையுடையவர்களாக மரணிக்கின்றார்களோ, இன்ஷா அல்லாஹ் பிஇஸ்னி இல்லாஹ் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா சொர்க்கத்தை கொடுப்பான். அல்லாஹு தஆலா சொர்க்கத்தை, சொர்க்கம் தானே நமக்கு லட்சியம், நமது இலக்கு, நமது வாழ்க்கை, நமது மரணம், நமது அமல்கள் எல்லாம் எதற்காக? சொர்க்கத்திற்காக. அந்த சொர்க்கம் முஸ்லிம்களுக்கு கிடைக்கும், அதிலே மாற்றுக்கருத்து இல்லை. அந்த ஒரு ஆறுதல் நமக்கு போதும், அந்த ஒரு நிம்மதி, அந்த ஒரு மன அமைதி நமக்கு போதும். அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே நாம் சிறுமைப்படுத்தப்பட்டாலும் கொடுமைப்படுத்தப்பட்டாலும் மறுமையில் இதற்காக அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை தருவான், இந்த சமூகத்திற்கு சொர்க்கத்தை கொடுப்பான், இந்த உலகத்திலே யாரெல்லாம் இந்த சமூகத்தை அவர்கள் அலக்களிக்கின்றார்களோ, யாரெல்லாம் இந்த சமூகத்தை கொடுமைப்படுத்துகின்றார்களோ, அவர்கள் தௌபா செய்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர்களுக்கு நரகம்தான் மிக கடுமையான தண்டனை என்கின்ற ஒரு ஆறுதல் நமக்கு போதுமானது. அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நாம் துவா செய்வோம். அந்த மக்களுக்காக அல்லாஹு தஆலா அவர்களுடைய கஷ்டங்களை நீக்க வேண்டும், அவர்களுடைய உயிர்களை பாதுகாக்க வேண்டும், அவர்களை மரணித்தவர்களுக்கு அல்லாஹு தஆலா சொர்க்கத்தை கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக இருந்து ஜும்மாவின் இரண்டாவது உரையை நிறைவு செய்கின்றேன். வாஸ்ர தஅவானா அலில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.